என் சிவாயனம். சைவந்தாத்தார்பின் அந்நீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
கையில் பணம் வச்சுட்டு வேலை செஞ்சேன்னா மேலே மலை மேலே இருந்து யானை போர் பார்க்குற மாதிரி ஆகும். கையில் உடனா பணம் வச்சுக்காம போய் நீ பார்த்தீங்கன்னா கீழே இருந்துக்கிட்டு யானை போர் பார்க்குற மாதிரி ஆகும். என்ன ஆகும்? யானை அப்போ இப்படி சுத்துறது இவனை ஒரு சொல்லிட்டு தள்ளி விட்டுரும் போட்டுவாங்க. என்ன ஓமைகள், என்ன அறிவிப்பாடு? கையில் பணம் வச்சுக்கிட்டு தான் எதையும் தொடங்கணும். அவர் தருவார் இவர் தருவார்னு நம்பாதே நம்பாதே. கல்யாணம் பண்ணாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, ஒரு பிசினஸ் தொடங்கினாலும் சரி, எல்லாவற்றிற்கும் இது பொருந்தும். பையனை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்தாலும் சரி, சேர்க்கலாமா முடியுதான்னு பார்த்துக்க. இப்பவே இன்ஜினியரிங் காலேஜ் இன்னைக்கெல்லாம் 1265 வச்சிருக்கு வாங்கியிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கலாம்னாலும் அதுக்கு அவன் பணம் கேட்பான், நுழையிறதுக்கே பணம் கேட்பான். அப்புறம் நுழைஞ்ச பிறகு மாதந்தோறும் வேற ஆகும், 3 வருஷம் பாஸ் ஆகணும், என்ன தெரியணும், எவ்வளவு இருக்கணும், அதுக்கெல்லாம் பெரிய திட்டம் வேணும்ப்பா. 165 வாங்கினதுனால சேர்த்துறேன்னு சேர்த்துட்டு கஷ்டப்படாதடா. திருக்குறளுக்கு எவன் இங்கில இந்த நாட்டில் இருந்து அந்த நாடு எந்த நாடுன்னு இல்லை, எந்த காலம்னு இல்லை, காலம் கடந்து மொழி கடந்து இனம் கடந்த அறவுரை திருவள்ளுவர் அறவுரை. என்னமோ சொல்லியார் தமிழ்ல சொன்னார், நம்பினார் தமிழன் படிப்பான் என்று. படிக்கலையே. இப்பதான் கொஞ்சம் திருக்குறள் வகுப்பு நடத்தணும்ங்கிறாங்க. சிவகாசியில கூட படிக்கணும். அதனாலதான் யானை வெம்போரில் சொன்னார் திரு மணிவாசகர். ஏன்னு கேட்டா இருக்கிற சண்டையிலேயே யானை சண்டை தான் ரொம்ப கடினமான சண்டை. அதனாலதான் யானை வெம்போரில் குறுந்தூரன என்றார் மணிவாசகர். அவர் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்று உண்டாக செய்வான் வினை என்றார். இந்த யானை போர் அவருக்கு வந்து உலகியல் வழிபடுத்தினார். அந்த யானை போரை இவர் அருளியல் வழிபடுத்தினார், அருளியல் வழிபடுத்தினார். ஆனா இரண்டு பேரும் ஒரே நோக்கம், யானை வெம்போர். இப்படி எல்லாம் கூட எழுதலாம். குறை எழுதும் போது எழுதின வேற ஒண்ணு எழுதாட்டி கூட இந்த பாட்டு எழுதும்போது குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்றார் திருவள்ளுவரும். ஒத்த வரியாவது காட்டிட்டு போனா அந்த உரை ஒரே நர்த்தம். அப்பதான் ஒரே நர்த்தம். சிவம் என்ன பண்றது? எனவே இப்படி இருக்கின்ற பெருமானி ஒன்மயணி. நல்லவேளை இது சதகமா, ஏதாவது ஒரு பாட்டினுடைய இறுதி அடுத்த பாட்டின் தொடக்க அந்தாதியா இருக்கு, அதனால அடுத்தது அப்படியே தொடங்குது. ஒன்மயணி மிகச்சிறந்த சிறந்தவனி, ஒன்மயணி திருநீற்றை உத்தூளித்து ஒளிமீடரும் பெண் வெண்மயணி. பா, திருநூற்றை உத்தூளித்து ஒளிரும் மேன்மீனர். பெருமான் திருநீற்றை எப்படி அணிவார்? உத்து ஒளித்து அப்படியே எடுத்து நம்ம எல்லாம் முதல்ல என்ன பண்றோம்? தென்னெடுத்து முதல்ல இட்டுக்கிட்டு அப்புறம் முதல்ல அப்படி வைத்துக் கொண்டு அப்புறம் இங்க எல்லாம் வைத்துக் கொண்டு இட்டுக்கிறோம். உத்து உள்ளமா, உத்து உள்ளமா வெறும் பொடியா இட்டுக்கிறோம். அதன் பிறகுதான் இருந்து குழைத்து என்ன பண்றோம்? 16 இடங்கள் இட்டுக்கிறோம். ஆனா பெருமான் என்ன செய்வானா, இந்த தூள் வெறும் அந்த பொடியாகவே அப்படியே மேல பூசிக்குவான். உத்து உள்ளமா பூசிக்கிறோம், வெந்நீற்றை மெய்யில் பூசுவான். பூசுவதும் வெந்நீரு, பூண்பதும் பொங்கரவம். போய் உழ வேண்டியதாங்க. ஆனா அந்த வரியை படிக்கும்போது எப்படி படிக்கணும்? முதல் 2 வரி படிக்கும் போது மூஞ்செல்லாம் சுழிச்சுக்கிட்டு அருவறுப்பா படிக்கணும். திருவாசகம் தான். ஆனால் ஏன் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அந்த பாப்பா என்ன சொல்றாங்க? ஒருத்தி என்னடி பெரிய சிவபெருமான் சிவபெருமாங்கிறீங்க. ஆமா அப்படின்னா என்னடி என்ன கட்டு போச்சுன்னு பூசுவதும் வெண்ணி. அந்த பாப்பா சொல்லுகின்ற அந்த சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து பாடினால் மூஞ்சி எப்படி வச்சுக்கணும்? பூன்வதும் பொங்கரவம், மேல போடுகிறது பாம்பு, பெரிய சிவபெருமான. சரி, போன 4 வார்த்தை யோகிரியா பேசுறாரா மனுஷன்? பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி. எப்படி வந்தீங்க? சில பேர் இப்படி பேசுவான். வாங்க வாங்க, சரி மாதிரி இவன் மனசுக்குள்ளேயே பேசிக்குவேன். ஏன் வாயை திறந்துதான் பேசுறேன்? என்ன புத்தா முளைச்சிருக்குது? கிடையாது, இது மாதிரி இந்த மனுஷன் பேசுவாரு, என்னடி உங்க சிவபெருமான் அப்படிங்கும் போது ஏளனமா சொல்லணும். பின்னால் ரெண்டு பேர் படிக்கும்போது பலான்னு கொடுக்கற மாதிரி போகணும். பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் இயல்பான சாழலோ. நடிச்சு காட்டலாமே சுவாமி. உண்மையனே திருநீற்றை உத்தூளித்து, உத்தூளித்துனா மேலே அப்படியே பூசுறது, அது குழைத்து இட்டுக் கொள்ளாமல் அப்படி மேலேயே பூசுறது. உத்தூளித்து ஒளிரும் ஒளி மேலிரும் வெண்மையனி விட்டெழுதி கண்டாய் என்ன விட்டுறாதப்பா. மெய் அடியவர்க்கு அண்மையனி, நல்ல உண்மையான அடியவர்களுக்கு எப்படி இருப்பாய், ரொம்ப அண்மையில இருப்பான், ரொம்ப அணுகியே இருப்பான், கூடவே இருப்பான் அண்மையனி. ஆனா மற்றவர்களுக்கு என்றும் சேயாய் பிறர்க்கு, கொஞ்சம் வந்து ஒன்றத்தில் நெருக்கம் இல்லாதவனுக்கு ரொம்ப தொலைதூரத்தில் இருப்பான். சேயாய் நனியானி நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானி. அங்க வெறும் சேயாய் நனியானி என்றார், இங்கு யாருக்கு சேயாய் யாருக்கு அணியன் என்று விளக்கினான். ஒரு ஒரே ஒருத்தன் சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய திருவாசகத்துல சிவபுராணத்துல நாற்றத்தின் நேரியாய் சேயாய்ங்கிறார், நனியான்கிறார், யாருக்கு தொலைவா இருப்பான் யாருக்குன்னாரு. இங்க வாரா அவரே ஒரு சொல்ற, நம்ம போன்றவன்கிட்ட நம்பிக்கை இல்ல. ஆமாமா, நம்ம எங்கன்னா சொல்ல போறோம். அப்போ யாருக்கு சேயாய் என்னாரு, அடியவருக்கு அண்மயனி பிறர்க்கு என்றும் சேயாய். அவன்பால் அன்புடையவர்களுக்கு ரொம்ப அண்மையா இருப்பான், அன்பற்றவர்களுக்கு ரொம்ப தொலைதூரமா இருப்பான்பா. எனவே சிவபுராணத்துக்கு உரை இங்கு இங்கு சேயாய் நனியானி பிறர்க்கரிதாம் பெண்மயனி தொன்மை ஆண்மயனி அலிப்பெற்றியனி. ஏ அப்பா, பெண்மயனி நீ பெண்மையாவும் இருக்கிற, தொன்மயனே ரொம்ப ரொம்ப தொன்மையா இருக்கிற, பழ முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே தொன்மையனே. நீ இதுக்கெல்லாம் கூட இப்படி இப்படி போட்டா பரவாயில்லைங்கிற, தொன்மையனே ஒரு கோடு போட்டுறது, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே போதுங்க. திருவாசகத்துக்கு திருவாசகமே உரை, நீ வாய் திறக்கவே வேணாம். அப்படிலாம் கூட செய்யலாம் மாட்டிருக்க, முருகா முருகா செய்யலாம். பாருங்க எங்க விட்டுருக்கு, தொன்மை அப்படின்னாரு, பெண்மயனே ஆண்மயனே அலிப்பெற்றியனே பெண்ணாகி ஆனாய் அலியாய்பிறங்கொழி சே. இங்க இருக்குது திருவம்பாவ, பின்னாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி. எனவே இந்த பெண்ணாகி ஆணாகி அலியாய்ங்கிறது தான் தண்ணிப்பட்ட பாடம் இருக்கு நமக்கு திருவாசகத்துல. ஏன்னா இது பலனங்கள்ல சொல்லியிருக்க. எனவே பெண்மயனே தொன்மை, பெண்மயனே தொன்மை ஆண்மயனே, தொன்மைங்கன்னு தொன்மையனே என்று வச்சுக்கணும், அண்மயனே ஆண்மயனே அலிப்பெற்றியனே. இப்படிதான் அருமையா சுவைக்கலாம். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி துருக்கும் அன்பின் பெற்றடியே நீ விடுதி கண்டாய். பெற்றது கொண்டு என்ன, பெற்றது கொண்டு பிழையே பெருக்கினர் அல்லவா. இது எந்த ஒன்றுக்கும் முயல்வதில்லை, கிடைச்சத பா வச்சுக்குவேன் அவ்வளவுதான், கிடைச்சத வச்சுக்கிறாள். சில பேர் கூட பாருங்க, ஒன்னும் அதெல்லாம் சம்பாதிக்க முடியாது, ஏதோ அப்பா காலத்துல இருந்தது அது அப்படியே கையை இறுக்கி பிடிச்சு வச்சுட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்காரு. பரவாயில்ல, அதுவே கூட தேவையில்லாம இருக்கிறத தொலைச்சு விடாம இருக்கிறத, இம்மையை உன்னை சிக்கன பிடித்தேன் அப்படியா இருக்குது திருவாசகம், அதுக்கும் வருது. இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்றாள் போகுதுப்பா, அவங்க அப்பா காலத்துல இருந்ததை ஒன்னும் விக்கல விக்கல, இவர் எப்படியோ ஏதோ வச்சு ஓட்டிட்டு இருக்காரு, விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லை, வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. அதான் பெற்றது கொண்டு எனக்கு எது கிடைச்சதோ அதை வச்சுக்கிட்டு அப்படியே காலம் தள்ளிருக்கேன், மேல என்னால ஒண்ணு அப்படிலாம் பெருக்க முடியல. பாவம், பெற்றது கொண்டு ஆனா என்ன செய்யறேன், அதை வைத்துக் கொண்டிருக்கிற நான் பிழையே பெருக்கி. ஆனா கொடுத்ததை வைத்துக் கொண்டே இருந்தா பரவாயில்ல, வைத்துக் கொண்டிருக்கும் போது வேறு சில பிழைகளை எல்லாம் செய்யறாராம். பிழையே பெருக்கி. சரி, எதை எதை பெருக்கணும், அன்பை பெருக்கணும். ஆனா அதை சுருக்கிறார், சுருக்கும் அன்பின். அதுல அது எப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு இன்பை இப்படியே விரித்தா நல்லது. நல்லவா, அன்புடையார் எல்லாம் உடையார், அன்பிலார் என்னுடைய ஏனும் இல்லை, தீர்ந்து போயிடுவேன். அப்ப அன்பு இருந்தாதான் எல்லாம் உடையாரா இருக்க முடியும். அதை வச்சுக்கும் போது அன்பே இல்ல, சுருக்கிவிட்டா என்ன பண்றதுப்பா, போச்சு. அதனால 22 பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியே நீ விடுதி கண்டாய். வெற்றடியேன்ன வெற்றென்ன, எந்த ஒன்றிற்கும் பயனில்லாதவன், வெறுமையா இருக்கிறார் அல்லவா. ஒன்று எந்த ஒன்றுக்கும் அவன் வந்து வளர்ச்சிக்கு வழி இல்லை. அப்படி இருக்கிற வெற்றடியே நீ விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன். சரி, இப்படி விட்டுட்டா என்ன ஆகுவேன்னாரு, அவ்வளவுதான், மீண்டும் இந்த மாதிரி எனக்கு தலையெடுக்க முடியாது, தலையெடுக்க முடியாது. விடிலோ கெடுவேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை பாவம். சரி, என்ன நான் தான் உனக்கு ஆப்டுட்டேனடா, ஏன் வேற யாரும் இல்லையா உங்களுக்கு, உங்க ஜனங்க இல்லையா, அவங்க பாத்துட்டு போறாங்க. எங்க எனக்கு எதுவும் இல்ல சாமி, எதுவும் இல்ல சாமி, இருந்தா நான் ஏன் இருக்கேன், உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. அதனால மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ் முதலே உற்று அடியேன் மிக தேடி நின்றேன் எனக்கு உள்ளவனே. அதனால எனக்கு உற்று அடியேன் உன்னையே நான் நினைந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கிறனே மிக தேடி நின்றேன், இனிமே உன்னை மட்டும் நான் விட மாட்டேன். ஏண்டா நீ எப்ப என்னை ஆட்கொண்டாயோ அதெல்லாம் விட மாட்டேன், எனக்கு தெளிவா இருக்குது. அதனால எனக்கு நீதான் உதவி செய்யணும்ப்பா, என்னை காப்பாற்ற வேண்டும். எனக்கு உள்ளவனே, எனக்கென்று உள்ளவன் நீ தானப்பா, நான் வேற யார்கிட்ட கேட்பேன் என்று சொல்லி இப்படி எல்லாம் இதுங்கிறது. உள்ளனவே நிற்க இல்லனவே செய்யும் மையல் துளனி வெள்ளனவே வெள்ளனவே வெள்ளனலேனை விடுதி கண்டாய். ரொம்ப அருமை. உள்ளனவே நிற்க இல்லனவே செய்யும். இப்போ என்னென்னவெல்லாம் செய்ய தகுந்தது, எதெல்லாம் விட தகுந்ததுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், அடிக்கு சொல்லியிருக்கார். அன்பு வேணும், விருந்து வேணும் இல்லைமா, நடுநிலைமை வேணும் இல்லைங்களா, பெருநில் விளையாமை வேணும், கள்ளாமை வேணும், வெகாமை வேணும், எல்லாம் விளை சொல்லியிருக்கார் இல்லைங்களா. எதது வேணாம் பயனில் சொல்லாதே, காமம் மாமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின், இவை மூன்றை நீக்குன்னு கூட சொல்லல, இவை மூன்றின் நாமம் கடன, அந்த மூன்று பேர் கூட காதல் விடப்படாதுடா. நீங்க எங்கதான் போவீங்க பாபா, எந்த ஒண்ணுக்கு போனாலும் சரி, பெயர் கூட தெரியப்படாதுன்னா. உள்ளனவே ஆமா, உள்ளனவே நிற்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் விட்டுட்டு இல்லனவே செய்யும் எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் செய்யும்படியான மையல் துளனி. மையல்னா தெரியும் மயக்கம், துளனினா ஆரவாரம், வெறும் வெற்ற ஆரவாரமும் ஒன்னு கிடக்க ஒன்னு பேசிக்கிட்டு ஒன்னு கிடக்க ஒன்னு தேடிக்கிட்டு இருந்தேன்னா இது என்ன பயன்படுமாடா, பயன்படுமா. ஆனா அதுதான் சாமி எங்கிட்ட இருக்குது, எங்கிட்ட வேற ஒண்ணு இல்லை. அதனால் வெள்ளனல் ஏனை, வெள்ளனலேனை என்ன வெள்ளனல் அப்படின்னா, இந்த நெருப்பு இருக்குதே நெருப்பு, அது வந்து மேல வந்து பார்த்தா அப்படியே பொடியா இருக்கும், ஆனா உள்ள நெருப்பு இருக்கும். அது போல பார்த்தா எனக்கு என்ன, மேல பார்த்தா மெதுவா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள வந்து எங்கிட்ட காமம் வெகுளி மயக்கம் எல்லாம் இருக்கு சுவாமி. இல்ல இப்படி இருக்கிற என்னை விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதப்பா. வியல் வியன் மாத்தடக்கை பொள்ளனல் வேடத்து உரியாயி, வியன் மாத்தடக்கை பொள்ளனல் வேடம். நீ எந்த யானையுடைய தோலை உரிச்சன்னு கேட்டா, ஏதோ சாவாடு செத்து இன்னைக்கோ நாளைக்கோ போற ஒரு யானை, அதனுடைய தோலையை நீ உரிச்சின்ன நீ சமத்து இல்லாத. யானைன்னா யானை எப்படிப்பட்ட யானை? அதுக்கு பாருங்க இவ்வளவு அடுவேன். பியன் மாத்தடக்கை, அதனுடைய துதிக்கை பாத்தீங்கன்னா யானை திருவண்ணாமலை இருந்துன்னா துதிக்கை மயிலாடுதுறையில போயிருக்கும் அப்படின்னா அவ்வளவு நீண்டம், நீண்ட தடக்கை. பியன் மாத்தடக்கை. ரெண்டாவது யானை நெருப்பு மாதிரி இருக்குது, அது என்ன கோவிச்சுட்டு இருக்கு கோபத்துல. அதனால பொல்லானலியேனி எரிபத்தனாயனாரியான மாதிரி வெள்ளானலே, இது பொல்லானலியேனி மிகுந்த கடுமையாக இருக்கும் நெருப்பை ஒத்திருக்கும்படியான அந்த வேடத்தை நீ என்ன பண்ண சொலோமா? இந்த பாவம் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் வேக போட்டு மேல தோலை உரிப்பாங்க வெண்பாளர், அது என்ன பெரிய என்ன பண்ண, ஏன்னா அப்படியே நறுக்கி போட்டிருப்பாங்க வெந்திருக்கும், வெந்த வேணா அந்த மேல தோலை உரிச்சிட்டு தான் பிறகு நீங்க பொரியலோ மற்றதோ பண்ணுவாங்க. அதனால மேல தோலை உரிக்க எப்படி இருக்கும், வெந்து போன உருளைக்கிழங்குல சும்மா அப்படியே எடுத்து அப்படியே உரிச்சாலே தானா வந்துடும், சிலது அப்படியே எடுத்து அப்படியே பொதுக்கினாலே அந்த உருளைக்கிழங்கு மீது போயிடும். இப்படி உரிச்சானாம் பெருமான். எதனை? அப்படிப்பட்ட பெரிய யானை, இவ்வளவு பெரிய மதமிக்க யானையை இவ்வளவு எளிமையாக பெருமான் செய்தானாம். அப்படிப்பட்ட வேடத்து உரியாய் புலன் நின்கண் போதலொற்றா மெல்லனவே முய்க்கும் அடாராடாராடா. எப்படின்னது இந்த ஐந்து பொறிகளும் எறும்பு மாதிரி முய்க்குது அப்படின்னு, எதை இந்த உயிரை அப்படின்னு, எது போலன்னாரு நெய்கூடம் தன்னை எறும்பெனவே. நல்ல பசுனை முருங்கலை போட்டு காய்ச்சி வச்சிருக்கு, அதை தூக்கி உரியல வச்சுட்டோம், வச்சுட்டா எப்படியோ அந்த உரியல எதுக்குன்னா ஏனியா இருக்குது எறும்புக்கு கிடையாது. ஆனா ரெண்டு நாள் அப்படி வச்சிருந்தீங்கன்னா எடுக்காம பூரா சுத்தி எறும்பு இருக்குமே. போன் பண்ணுச்சா, ஹலோ மீன் கைது பேது, இது எறும்புகளே இந்த உரியல் நெய் இருக்கிறது வம்மின் நமரங்கால் அப்படின்னு அழைச்சமா? கிடையாது. எப்படியோ மூக்கல தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னு ஏறி இன்னொரு ஏறி இன்னொரு ஏறி மூணு நாள்ல பாத்தீங்கன்னா நெய்கூடத்துல அப்படியே சுத்தி எறும்பாகிறது. அப்படி நெய் கூடத்தை எறும்பானது எப்படி சுத்தி நின்று மொய்த்து அந்த நெய்யினுடைய வாடையே நமக்கு தெரிய விட்டாமல் அடிச்சுட்டுதோ, அதுபோல இந்த ஐந்து பொறிகளும் இந்த ஆன்மாவாகிய நெய் கூடத்தை அப்படியே மொய்த்து செயலற்று முடியா செஞ்சிட்டது பெருமானே, செயலற்று செஞ்சிட்டது. எப்படி நான் செய்ய முடியும் எவ்வளவு விதமான ஓமையன்னு ஓமைகள் எல்லாம் அப்படியே கொட்டி வச்சிருக்க. யார் இப்ப நீத்தல் விண்ணப்பம் முடிஞ்ச உடனே நீத்தல் விண்ணத்தில் நெய் இது பொறிகள் அடிகளார் பொறிகள் தம் மனத்தை எவ்வாறெல்லாம் அடைக்கின என்று கூறுகின்றார் ஓமையோடு விளக்குக, ஓமைகளையோடு விளக்குக அப்படின்ட்டு நீ தொகுக்கணும் தொகுக்கணும். இப்படிலாம் கேள்வி கேட்டு பதிலுதுன்னா நல்லது. உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இதுக்கு பரிமையில கூட சரியானதுல உரை நாங்க இப்படிதான் சொல்லிருக்கு. எந்த நூல் எடுத்தாலும் அந்த நூலை உவப்ப தலை கூடி மகிழ்ச்சியா படிக்கணும். பிரியும் போது அந்த நூல் கருத்து முழுது இங்க நெஞ்சில இருக்க அந்த நூலை பிரியணும். அனைத்தே புலவர் தொழில். ஆமா எந்த நூல் எடுத்தாலும் பிளாட்டிங் பிடிச்சிடணும், உவப்ப தலை கூடணும். நீங்க படிக்கும் போது ஆமா இதை படிக்கணுமா ஐம்பதும் பாட்டுமா முழுசும் படிக்கணுமா இவ்வளவு கேள்வி கூடாது. என்ன சார் படிக்கணும் நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டு தானே படிக்கிறையா கொடுங்க அப்படின்னு. ஓப்ப தலை கூடி அந்த நீத்தல் விண்ணப்பத்தை விட்டு பிரியும் போது உள்ள பிரிதல் அந்த 50 பாட்டினுடைய கருத்துக்களும் உள்ளத்துல இருக்கும்படியாக பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதான் புலவர் தொழில். பரிமையில என்ன கேட்ட ஒரு புலவரும் இன்னொரு புலவரும் சேரும் போது ஆஹா மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பிரியும் போது என்னமோ மனுஷன் அன்னைக்கு வந்தார் எவ்வளவோ சொன்னார் இன்னைக்கு போயிட்டார் என்ற அந்த புலவர் கூடுவதும் பிரிவதற்கும் சொன்னார். நான் எனக்கு அந்த உரை பொருத்தப்படல. ஏன்னா ரெண்டாவது புலவர் தொழில்ங்கிறார். தொழில்னா ஒன்றையே பலமுறை செய்தாதான் தொழில்னு பேரு. ஒரு புலவரும் ஒரு புலவரும் கூடுறது எப்போ கூடுறாங்க பிரியறாங்க, அது என்ன புல தொழிலாகுமா? தொழிலாகுமா? தொழில்னா இதே வேலையா இருக்கணும். அப்ப என்னன்னு கேட்டா அப்ப புலவர் புலவரானவன் என்ன பண்ணணும், தினமும் ஒரு நூல் எடுத்து படிக்கணும். படிக்கும் போது எப்படி படிக்கணும், மகிழ்ச்சியா படிக்கணும். சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். சிவபுராணம் படிக்கும் போதே முகம் தெரிய வேணாமா எப்படி இருக்குன்னு, அடா அடா இவைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கே. ஓகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்கே. படிக்கும்போது அப்படியே 32 பல்லும் தெரிய வேணாமா? ஏன் சிந்தை மகிழ சிவபுர அது மாதிரி ஓப்ப தலைப்போடணும். ஒரு நூல் படிக்கும்போது மகிழ்ச்சியா படிக்கணும். உள்ள பிரிதல் அந்த நூலை விட்டு பிரியும் போது அதுல இருக்கிற கருத்துக்கள் அத்தனையும் 10 பக்கத்தில் இதுல இருக்குது, 20 பக்கத்துல இன்னது இருக்குது, 30 பக்கத்துல இன்னது இருக்குன்னு சொல்லணும். அதுதான் புலவர தொழில். அப்படி ஒரு புலவர் வந்துட்டாருன்னா எப்படி இருக்கும் நாடு? எந்த நூல் எடுத்தாலும் அப்படியே உள்ளதுல உணர்ந்துடணும். என்ன பண்றது என்னமோ சொல்றேன். உண்மையால திருவள்ளுவரையே நோய் கேட்ட கூட இதான் குறையும் பாரு. நான் இதான்ப்பா கருதுனேன். நீங்க ஒருத்தர் ஒருத்தர் சேரும் போது மகிழ்ச்சியாக கூடி பிரியும் போது வருத்தமாதுங்கிறது அதை நான் சொல்லல. நீங்க எப்போ கூடுறீங்க எப்போ பிரியறீங்க? நான் தொழில சொல்லி வச்சேன். முதல்ல நீங்க புலவரா இருக்க எதோட கூடணும்? முதல்ல நல்ல தலை சிறந்த நூல்களோடவா கூடிக்கிட்டு இருக்கணும். அதான வேலையா இருக்கணும். நீ எப்ப போனாலும் என்ன சார் புத்தகமும் கையுமா இருக்கேன்னு. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னுரையும் சாந்துணையும் கல்லாதவாறு சாகர வரைக்கும் இல்ல படிக்கணும். யமனே வந்து கொஞ்சம் இழுக்கு வந்தா கூட தயவு செய்து ஒரே ஒரு குரல் படிச்சுட்டு வரலாம். மார்க்கண்டேயர் மாதிரி நம்ம போய் கட்டிக்கலப்பா, உங்ககிட்ட வந்த ஒன்னையே கட்டிக்கிறேன், ஆனா ஒரு குரல் படிச்சுட்டு தான் வருவேன் உட்கார். அப்படி இல்ல சொல்லணும். ஏனர் யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாத பாரு. இந்த முண்டை முதியோர் கல்விங்குது, எங்க ஆளு கொண்டி வைக்கிற வரைக்கும் படுறான். ஆமாமா, இந்த பிறகு எங்க திருவள்ளுவருக்கு இணைய ஒருவனுமே ஒரு பேச முடியாதுன்னு. நீ முதியோர் கல்விங்கிற 40 வயசுலயும் 45 அடாடாடா சாகர வரைக்குமே படிக்கணும்னா இதுக்கு மேல ஒன்னு சொல்லுங்களேன். எதுவரை படிக்க வேண்டும் என்று ஒருத்தனை கேட்டோம்னா இதுக்கு மேல ஒண்ணு என்ன சொல்றது? சாந்துணையும் கல்லாத வாரியம் என்னமோ மனுஷன் எழுதுனா என்ன பண்றது? படிச்சாதானே. ஆகவே இங்கே நெய்க்குடந்தன்னை எறும்பனவே. அதனால நெய்க்குடத்தை எப்படி எறும்புகள் மொய்க்குமோ அது போல அடியேனுடைய ஆன்மாவை இந்த பொறி புலன்கள் எல்லாம் சேர்ந்து மொய்க்குது சாமி. எப்படி இதை நாம் மீட்க முடியும்? அதனால என்னை விட்டுடாதப்பா, உன் துணை இருந்தாதான் வைத்த எல்லாம் நீக்க முடியும். அடுத்தது பாருங்க, எறும்பிடை நாங்கூடியன. என்ன என்ன ஓமை சொல்றாரு பாருங்க. ஓமை எல்லாம் முன்ன நெய்க்குடந்தன்னை எறும்புன்னாரு, இப்ப என்னாரு? ஒரே ஒரு சின்ன புழு, ஒரு 4-5 எறும்பு சேர்ந்தது, இங்க கடிச்சது அங்க கடிச்சது, அந்த புழு துடிக்கும் பாவம், துடிக்கும் செத்தும் போடும். அவ்வளவுதான். ஒரு புழு செத்து கிடந்ததுன்னா அதுல ஒரு 200 எறும்பு அப்படியே மொய்க்கும். என்னடா இங்க எறும்பு மொய்க்குது? ஏதோ ஒரு புழு செத்து கிடக்கு சார், அது நிலைமை. அப்ப அந்த புழுவை எப்படி எறும்புகள் மொய்க்கின்றனவோ அது போல இந்த ஆன்மாவை இந்த புலன்கள் மொய்க்கின்றன. பாத்தீங்களா, இந்த பொறிகள் போய் ஆன்மாவை மொய்க்கின்றன என்பதற்கும் என்ன நெய்க்குடந்தன்னை எறும்புனர், நெய்க்குடத்துல எறும்புனர். இப்ப புழுவை சேர்ந்து இருக்கிற எறும்புகள் போல என்கிறார். இப்படி எல்லாம் காட்டப்படுற ஓமையை தொகுக்க வேணாமா? எத்தனைதான் ஓமை தொகுத்து இருக்கிறார் நீத்தல் விண்ணப்பத்துல? அந்த ஓமைகள் எவ்வளவற்றிற்காக தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதெல்லாம் தெரிய வேணாமா? தெரியணும்னா என் கேள்விக்கு என்ன பதில்? அப்படி வந்தாதான் முடியும். தொகுத்து வைக்கணும், வச்சு பார்க்க, அப்பதான் இன்னும் சுவையை ஏற்படும். அப்ப பாருங்க, முன்ன எறும்பு நெய்க்குடத்தை முயச்சுது, இப்ப எறும்பு புழுவையும் முயக்குது. அப்ப இந்த எறும்புக்கு என்ன நல்லது கட்டது தெரியாது. நெய் குடத்தையும் முயக்க வேண்டியதுதான், புழுவையும் முயக்க வேண்டியதுதான். இது தான் ரெண்டு ஒண்ணுதான் அல்லவா? அது போல இந்த 5 பொறிகளும் என்ன செய்கின்றன? நல்லதுக்கு முயச்சு கெடுதலுக்கு முயச்சா பரவாயில்ல, நல்லது மாதிரி காட்டியும் முயச்சு என்ன எழுத்துட்டு போகுது, கெட்டதை காட்டியும் என்ன எழுத்துட்டு போகுது. ஆக ரெண்டு பேர்த்திலையும் என்ன எழுக்குது பெருமான். ஆனா நீ உண்மையில என்ன, நீ என்ன ஈர்க்கணும்? ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி அப்படிதான் பரவாயில்ல. எறும்புகள் என்ன ஈர்த்தா என்ன ஆகுமே சுவாமி? அதனாலதான் விட்டெடுதி கண்டாய், என்னை விட்டுவிட வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுகிறாராம். எறும்பிடை நாங்கூடியன புலனால் அரிப்புண்டு அளந்த பெருந்தமியேனை. வெறுந்தமியேன்னர், வெறுந்தமியன எனக்கென்று எந்த ஒரு ஆற்றலும் இல்லை, வெறும் ஏதோ ஒரு ஆள் நடமாடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அஞ்சரடி கைகாலெல்லாம் இருக்குது, ஏதோ நடமா இங்கேயும் இப்படி இங்க போகுது அங்க போகுது, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை சுவாமி. அப்படி வெறுந்தமியேனை விட்டெடுதி கண்டாய், பெய்ய கூற்று ஒடுங்க உருங்கடிப்போது அவையே உணர்வுற்றவர் உம்பர் உம்பர் பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே. பெய்ய கூற்று ஒடுங்க உருங்கடிப்போதவையே உணர்வுற்றவர் அப்படின்னாரு. ஒன்னு இப்ப யமன் வந்து தாக்கினான் யார, மார்க்கண்டேயரை. ஆனா அந்த மார்க்கண்டேயருக்கு எது தெரிந்தது எது தெரியல, பற்றி நிற்கின்ற உன்னை தெரிந்ததே தவிர பற்ற வந்த யமனையே தெரியல. ஏன் அப்படி இழுக்கப்பட்டு பின்னால யாராவது மார்க்கண்டேயர் கேட்ட முடியா சார், நீங்க இந்த பற்றி நின்ன போது யமன் பின்னால் நின்னாரு, எனக்கு யார் நின்னது யார் வந்ததுன்னு தெரியாதுங்க. நான் அவ்வளவுதான், இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் அப்படி பிடிச்சு கட்டி விட்டேனுங்க. யார் வந்தா என்ன நின்னதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி. அப்படி செய்தியேப்பா, உன்னை யார் இருக பிடித்தாரோ அவர்களுக்கு எல்லா நன்மையும் கொடுத்து, அவன் எங்க உன்னை அவரை பிடிக்க வந்தவனே யமனை உதச்சு இப்படி எல்லாம் செய்தி, அடியவரை காப்பதில் உன் மாதிரி யாரு பார்ப்பா, அவ்வளவு அருமையானவனாச்சு. அதனால் இப்படி உற்றவர் உம்பர் உம்பர் பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே. நீ அந்த அம்மாறு அடியவர்களுக்கு என்ன செய்வாய், இம்மையில இந்த மாதிரி துன்பத்தை நீக்குவாய், பிறகு அம்மையில என்ன தெரிவானாரு, இதுவரை அந்த ஆன்மா பெற முடியாத ஒன்றை தருவாய். அது எது, வீடு பேர், வீடு பேர். நம்ம இதுல கூட எட்டும் வரைக்கும் துன்பம் எட்டிவிட்டால் பேரின்பம் தட்டினாலும் போகாதடி என்ற, எட்டு வரைக்கும் துன்பம் பெருமானம் பிடிக்கிற வரைக்கும் எட்டிவிட்டால் பேரின்பம் அப்புறம் தட்டினாலும் போகாதடி, கீழே தட்டினா கூட போகாதடி அப்படிப்பட்ட இன்பம். அது இவர் என்னோடத்துல ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே சுவைச்சு சொல்லியிருக்க. பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே. உன்னு நீ வந்து அந்த ஆன்மாக்களுக்கு அருளுகின்ற அந்த ஞானம் இருக்குதே, அந்த ஞானத்துக்கீடாக ஒரு ஞானத்தை ஒன்னும் சொல்ல முடியாது சுவாமி, அப்படி எல்லாம் தருகின்றவனே, அதனால என்னை விட்டுவிட வேண்டாம். பெருநீரர சிறுமீன் துவக்குண்டாங்கு நினைப்பிரிந்த வெறுநீர்மையேனை விடுதி கண்டாய். பாருங்க, இது நாகப்பட்டினத்தில் இருக்கிற அங்க இருக்கிற அந்த வலைகர் மீன் பிடிக்கிறவங்களுக்கும் விளங்கணும். திருவாசகம் மீன் பிடிக்கிறவங்களுக்கும் விளங்கணும். என்ன பண்றது, ஏயா இந்த கடல்லையோ கிணத்துலயோ மீன்லாம் இருக்குதே, இல்ல இந்த பெருமீன் எல்லாம் சிறுமீனை என்ன பண்ணும், என்ன பண்ணும், சாப்பிட்டோம். அந்த பெருமீன் இருக்கிற வரைக்கும் இந்த சிறுமீன் எல்லாம் வெளியில வர முடியாது. அப்ப அந்த பெருமீன் நீங்கினாதான் சிறுமீன்கள் வாழலாம். எங்க நாகப்பட்டினத்துல போய் பாடினதா இருக்கு. பெருமீன் அற சிறுமீன் துவண்டாங்கு நினை பிரிந்த வெறு நீர்மையேனி விடுதி கண்டாய். அதுல வந்து நீங்க பெருமீன் திங்கிற மீனா இருந்ததுன்னா, தாய் மீனா இருந்ததுன்னா, தாய் மீன் என்னன்னா தாய் மீன் முன்னையே போயிட்டு இருந்ததுன்னா பின்னால என்ன பண்ணும், சின்ன குஞ்சு எல்லாம் குஞ்சு குஞ்சுன்னு போயிட்டு இருக்கும். அந்த தாய் மீன் எங்கேயாவது எவனாலும் பிடிச்சி உள்ளதில் விட்டான்னு வச்சுங்க, இது சின்னது அப்படியே தவிக்கும். ஏன், தாய் மீன் இல்லா மீனால. அப்போ அந்த பெரிய தாய் மீன் வந்து அது நீங்கவே இந்த சின்ன மீனும் தானும் கொட்டாய் விட்டுருது. அது போல நீ உன்னோடு நான் இருக்கிற வரைக்கும் நான் வந்துகிட்டே இருந்தேன், கூடவே வந்து இருந்தேன், உன்னை பிரிந்த பிறகு ஒண்ணுமே இல்லாம போன பிறகு நீ பெருமீன் நான் சிறுமீன், அது கடல் இது அருட்கடல் என்றெல்லாம் சொல்லி சுவைக்கிறார் பார்த்தீங்களா. அப்போ பெருமானை பிரிந்தமைக்கு இப்படி ஒரு ஓமை, பெருமீன் நீங்க சிறுமீன் தவிப்பது போல பெருமீன் ஆகிய நீ நீங்க அடியேன் நான் வருந்துகிறேன். சாதாரண இடது பெறுவதாக வளைஞர்களுக்கும் வழங்கும்படியான திருவாசகம்.